நீங்க ரசிகன்லாம் பார்க்கப்படாது, அகராதி போகப்படாது, திருவாங்கூர் இருக்கு. அப்ப என்ன சம்பாதிக்கிற பணத்துல பித்து, பைத்த நிதி, பெண்டிர் அது மேல பித்து, அப்புறம் குளம், நான் உயர்ந்த குளம், தாழ்ந்த குளம், இந்த பிரிச்செல்லாம் இல்ல. பைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குளம், கல்வி, நான் பெரிய பேரறிஞர் என்று இப்படி எல்லாம் இருக்கிற பித்த உலகில் என்று அருமையா சொன்னார். எனவே இங்க பித்தர் உலகம் என்பது எது? பெண் மீதோ, கல்வி மீதோ, குலத்தின் மீதோ அழுந்திய பற்று வைத்து தாம் தாம் உயர்ந்தவன் என்று கருதுவது இருக்குதே, அது பித்தம் என்று சொன்னார். இந்த பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவாவிடை பிழைத்தும். இந்த பித்தோடு கூட இன்னொன்னு இருக்கின்ற அவாங்கிறது, அவான்னா ஆசை என்று பொருள். எதில் எடுத்தாலும் ஆசை, சொற்றதெல்லாம் ஆசை. நான் நீ சொல்லியிருக்கிறேன், தப்பா நினைக்க கூடாது என்று. இப்ப கொடுக்கிற சம்பளம் பெரும்பாலான துறைக்கு போதுமானதுதான், எந்த துறைக்கும் ஒன்றும் ரொம்ப இல்லை, நல்ல போதுமானது. ஆனாலும் அங்கலாய்ப்பதனுடைய காரணம் பேராசை. ஆமா, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இப்ப இருக்கிற பொருளாதார அமைப்புல இப்பொழுது கொடுக்கப்படுகிற ஊதியம் கூடுமானவரை எல்லா துறைக்குமே போதுமானதுதான், கொஞ்சம் அதிகமா கூட இருக்குது இல்லைங்களா. அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. வாங்குறவங்களே தன்னந்தனியா பேசும்போது என்னமோ நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க, என்னமோ தூக்கணும், ஒரே தூக்கிட்டாங்க. பல பேர் சொல்றாங்க இந்த அவாயனும் என்றார். அது என்னன்னு, மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். அது எப்படி ஒரு தரனா மதம் பிடிச்சையான மாதிரி இருக்குதான். எது இந்த ஆசைங்கிறது? ஏன்னா மதம் பிடிச்சையான என்ன பண்ணும், நீங்க எத்தனை பேர் தடுத்தாலும் போனாலும் கூட துளி பிடிக்கும். அது போல இப்ப எவ்வளவுதான் திருக்குறள் அது படிச்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஏத்தினா தேவலாம், இன்னும் கொஞ்சம் உயர்ந்தா தேவலாம், வீட்டு வாட போய் வந்தாலும் அது அடக்க முடியாத யானை போல அவா என்பது இருக்குதான். பாவம் நிவாசம் ரொம்ப அருமை இல்ல. அப்போ எதை போன்றது அவா ஆசை? என்ன மதம் பிடித்த கழிது போல. சரி, இந்த மதம் பிடித்த கழிது போலன்னு சொன்னவன் பெரிய புராணத்துல எந்த மதம் பிடித்த கழிது வரும் ஞாபகத்து வருது? எரிபத்தர். ஆமா, சிவகாமி ஆண்டார் போகிறார் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அதை அது குளிக்கப்படுத்திட்டு நல்ல வந்து அஞ்சு பாகன் கூட வர்றான். அப்படி இருந்து அந்த யானை திடீர்னு மதம் பிடிச்சு போயிட்டான். அந்த அஞ்சு பேர் கூட வந்து அவங்கள தடுக்க முடியாமல் ரொம்ப கடினப்பட்டு போயிட்டான். அப்படின்னு அந்த மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். திருவள்ளுவர்கிட்ட போகணும், அவர் தான் பெரியவர், பெரிய ஞானி அவர் தான். அவா என்ப, அது அப்படிதான் படிக்கணும், கஜகஜன்னு படிக்க முடியாது திருக்குறள் எல்லாம். அவா என்ப யாருக்கு இருக்குன்னர்? திருவண்ணாமலைக்காரங்களுக்கு மட்டுமா, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, இந்திய பெருநாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமா, ஆசியா கண்டத்தில் இருக்கவங்க மட்டுமா, ஏன் மனித இனத்துக்கு மட்டுமா? வாங்க வாங்க, எல்லா உயிர்க்கும். இங்க ஆசைங்கிறது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா, எல்லா உயிர்க்கும். உனக்கு எனக்கு இல்லடா சாதாரணம், ஒண்ணும் இல்ல. இவ்வளவு வைக்கப்புள்ள போட்டா, பசும்புள்ள போட்டோம்னு சொன்னா, ரெண்டு மாட்டை கட்டினா, இது எப்படி முத்திட்டான் நீங்க, அது எப்படி முத்தி, அதுக்கு ஆசை, அதுக்கு ஆசை. ஆசை என்பது மனித இனத்தோடு போடல, திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர். அவா என்ப எல்லா உயிர்க்கும். எதுவரை சாமி இருக்கு முன்னாரு, எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும் எப்பவும் இருக்குதான் செய்யும். அது இருந்தா என்ன சாமி பண்ணும்னாரு, தவா பிறப்பினும் வித்து. அந்த சனியந்தாண்டா மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணமாகிறது. அப்ப எல்லா உயிரும் மீண்டும் மீண்டும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்வதற்கு காரணம் பாழா போன அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும். கடைசியில் இழுத்துக்கிட்டு கூட என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது பேச முடியாது. அந்த கடைசி பேரை வந்துட்டான்னு தெரியல, கடைசி பேரை சொல்லவும் வாயினால வராது. என்ன என்ன ஐயா, பெரியவங்களே என்ன உங்களுக்கு வேணும்னு, ஜென்மிலிருந்து பெரிய பையன் வந்துட்டானான்னு பார்த்துட்டு செத்தா தேவலான்னு. ஆகவே எஞ்ஞான்றும் இந்த ஆசை எப்படானாரு, கொண்டு வைக்கிற வரைக்குமே ஆசைதான். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. அந்த அளபடை ஏன் அளபடைனாரு, இவன் தெரிந்து நீண்டுகிட்டே போகுது, நான் இங்க சொல்லுலையும் ஒரு அளபடையை போட்டு நீட்டுட்டேன். தவா பிறப்பின் வித்து கெடுதல் இல்லாத பிறப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்பா. அதனாலதான் அந்த அவாவை நீக்கினர். அப்ப திண்மை வேணும்னா அவா இல்லாருக்கு உண்டாகும், அவா இல்லாருக்கு உண்டாகும் இன்பம். என்னைக்கு உனக்கு இன்பம் வரும்னாரு, ஆசைங்கிறத ஒண்ணு விடு, இன்பம் தானா வரும். அருமையா அப்படிலாம் பாடினார். எனவே அந்த மாதிரி இங்கே அவ மத்த கலிரனும் அவா சித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த கலிரனும் அவா விளை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அந்த ஆசைப்புறம் படிப்பு, படிப்புல வந்து 2 MA 3 MA அப்படிலாம் கூட வாங்கறது அல்லவா. பிஎட் எம்எட் எல்லாம் வேண்டியதில்லை கல்லூரியில் இருக்கு, உனக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா கல்லூரி இருக்கிற பேராசிரியர்கள் வயது வந்த முதிர்ந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்றாங்க, அதனால இவன் எப்படி சொன்னாலும் பையன் புரிஞ்சுக்குவான், ஏன்னா அடல்ட் வயசான பையன். அதனால கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு பிஎட் எம்எட் தேவையில்லை. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அதை சும்மா எழுதி போடுவோம். இப்ப என்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் இருக்குது, வீடு தேடி பாடம் போஸ்டன் தள்ளி விடலாம். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம்ங்கிறது என்னன்னாரு, துன்பம்னே சொன்னார் மணிவாசகர். செல்வம் என்பது துன்பம் என்று ஏன் கேட்டா தேடுதல் துன்பம், தேடினது எல்லாத்தையும் எல்லாம் உள்ள பத்திரமா வச்சுக்கிறது துன்பம் இல்லை. தப்பித்தவரி போயிட்டதுன்னா லவோ லவோன்னு அடிச்சுக்குவோம், அதுவும் துன்பம். அதனால தேடுவதும் துன்பம், கொண்டு வைக்கிறதும் துன்பம். உள்ள இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து பரவாயில்ல, எல்லாம் அறை எடுத்து தங்குறோம். அப்பெல்லாம் அறையது ஒன்னே கிடையாது. அதனால நீங்க அறையில படுத்துருக்கோம் கூட பாருங்க, சில்லறையோட வச்சிருந்தான்னு வச்சுங்க, ஜன்னெல்லாம் தந்திருக்கான்னு பாப்பான், ஜன்னலுக்குள்ள விட்டு எதையும் எடுப்பாங்கன்னு சொல்லி பைய ஜன்னெல்லாம் சுத்தமா அடிச்சிருவான். அப்புறம் எதையும் முழுக்கிறதா எந்திரிப்பான் இருக்கு, தம்படி இல்லாத ஆள் படுக்கலாம்னு வச்சுங்க, சரியா படுத்தேன் எப்படி அத்தவணினாரு, எனக்கு படுத்தது தெரிஞ்சது வெளிஞ்சது தெரிஞ்சது தெரியுங்களா. ஏன் இங்க என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லை. ஆனா இருக்கிறவன் என்ன பாடுறான், பாவம் துன்பம். செல்வம் என்னும் பல்கடல் பிழைத்தும் அல்லலில் பிழைத்தும் துன்பத்திலேயே வருந்த வேண்டியிருக்கான். இவற்றையெல்லாம் தாண்டி நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும். சரி அப்படியான சோசிக்கே இல்லாம அன்னக்காவடியா இருக்கிறதானே, அது இதுவிட துன்பம், அது இதுவிட துன்பம். நல்குறவுன்னா வருமே, அந்த நல்குறவு என்பதில் எப்படி வரும், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் விஷம் நரது எது வறுமைங்கிறது. அதையும் திருவள்ளுவர் பாருங்க, நல்குறவு நல்குறவு என்னும் நசையுள் பல்குறை துன்பங்கள் செந்துபடும். நல்குறவுன்னு ஒண்ணு இருக்குமே, அது என்ன, அதுல எத்தனை துன்பம் உண்டு அத்தனை அதுக்குள்ள அடங்கியிருக்கின்ற இவ்வளவு துன்பங்கள் வரையப்படுத்த முடியாது. ஒருத்தன் சொல்றான் பாவம், திருவள்ளுவர் ஒரு பெரிய இலக்கிய இலக்கியம் எழுதல, ஆனா இலக்கியம் போல நீதியை சொல்லி வைத்தார். முதல் நாள் பூரா சாப்பாடு இல்லை, ரெண்டாம் நாள் ராத்திரி 12 மணிக்கு எங்கேயோ இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல, ஐயா எங்கப்பா தெருவில் போறியாப்பா, இந்த ஒரு உண்டை கட்டி சாப்பிட்டு போன்னு கொடுத்தாங்க. 2 நாளைக்கு பிறகு ராத்திரி 10 மணிக்கு இவ்வளவு கிடைச்சு, ஏதோ அன்னைக்கு அரை வயிறு காவிரா நீ 2 நாள் எல்லாத்துக்கும் பாசாட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சுதான், விடிஞ்ச உடனே விடியும் போதே உனக்கு என்ன தெரியுமா, இன்றும் வருவது சொல்லோ. இன்னைக்கு விடிஞ்சிட்டு தெளிஞ்சிருச்சுட்டேன், இன்னைக்கும் வருமே, எது என்னது, இன்றும் வருவது சொல்லோ நிர்ணலும் கொன்றது போலும் நிரப்பு. நேத்து முந்தானாலும் கொன்னுச்சு அந்த வறுமை, அந்த வறுமை இன்னைக்கும் வருமே. எழுந்திருக்கும் போதே கவலை பாவம், இன்றும் வருவது சொல்லும் நெர்மலும் கொன்றது போலும், அங்க கொன்றது போலும் இங்க விஷம்னர், அவ்வளவுதான். திருவள்ளுவனார் கொன்றது போலும் என்றார், மணிவாசகனார் விடம் என்று சொன்னார். விடம் என்ற இடத்தினுடைய தன்மை என்ன, சொல்வதுதான் சீக்குவல் பார்த்தீங்களா. கிமு பேராசிரியர் கிபி பேராசிரியர் கருத்தால் ஒன்றுபடுகின்றார்கள். எனவே நல்கூறவென்னும் தொல்வு தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும். அருமை அருமை, இந்த புல்வரம்பாய பல்துரை. இப்ப நமக்கு வாழ்க்கையில
ஆசிரியராக இருக்கிறோம், வந்து மற்றபடி அல்லது இந்த மாதிரி பெரிய தொழில் இருந்துகளாக இருக்கலாம், அல்லது வேறு பல்கலைக்கழக அமைப்பாளர் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு விதமான சம்பாத்தியம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. அதில் சம்பாதனையிலேயே உயர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, தப்பாக நினைக்காதீங்க, ஆசிரியர் துறை ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நல்ல செய்திகளை எண்ணுவதும் நல்ல செய்திகளை பிறருக்கு சொல்லுவதும் அது அவன் தலையெழுத்தா போட்டது. அவன் ஏன் படிச்சே தீரணும், ரெண்டு பேருக்கு சொல்லியே தீரணும். ஏன் அதான் பணி, பாடும் பணியே பணியா அருள்வாய் என்பது போல சொல்லும் பணியே பணியா அருள்வாய் அப்படி ஆகிப்போச்சு. அது ஒரு நல்ல துறை. ஏன்னா இயல்பிலேயே அவன் படிக்காதனாலும் படிச்சாகணும், சொல்லாதனாலும் சொல்லி ஆகணும், சீக்கிரம் அவன் தான் ஆசிரியர், அப்படி ஒரு துறை இருக்கு. அது போல இருக்கிற மட்டும் கொஞ்சம் சங்கடமான துறை தான், ரொம்ப கடினமான துறையெல்லாம் இந்த காவல்துறையெல்லாம். பாவம், எவ்வளவு எந்த நேரத்திலும் அவங்க எப்போ அவங்க தேவை, ஏன்னா எங்க துன்பமோ அங்கதான் அவங்க தேவையே. பாவம். அது போல மருத்துவம், எங்க வயிற்று வழியோ அன்னைக்குதான் டாக்டர் பார்ப்பான், ராத்திரி இல்லை பகல் இல்லை. அதெல்லாம் கடினமான துறை பாவம். காவல்துறை, அதே போல நீதிமன்றம், மந்த உடைச்சுக்கிட்டே படிச்சு 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 வெம்படி சொல்றான், அவன் சாட்சி படி சொல்றான், என்னடா தீர்ப்போலங்கிறது. சங்கடமான துறை நினைக்கிறமே தவிர நீதிபதினு அதெல்லாம் ரொம்ப கடினம். கடினம் தான் இந்த துறையெல்லாம் கொஞ்சம் கடினமானது. இது போட்டும் புல்வரம்பாய லேசானது. அது அந்த காலத்துல கல் விற்கிறது, ஊன் விற்கிறது, இதெல்லாம் மிகச்சா. அவன் என்ன பண்ண வேண்டியது, அந்த ஊனை தானே கொல்ல வேண்டியிருக்கு, கொண்டு சின்னதா துண்டா கழிக்க வேண்டியிருக்கு, அதை விற்கிறான். அது போல கல் எடுக்கும்போது அது மாதிரி அதெல்லாம் செய்யறது. ஆகவே தொழில் செய்வதிலேயே கூட அது அவன் தொழிலா போச்சுங்கிறான். தொழில் என்ன, புல்வரம்பாய பல்லுரை பிழைத்தும் ஒரே வரல முடிச்சுட்டார். இப்படி ஒவ்வொரு சில துறைகள் நல்ல துறைகளாக இருந்து அதன் மேல மேல வளர்க்கின்ற வளர்ச்சியும் இருக்கு பலருக்கு. சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தலையெழுத்த படிச்சா நான் என்ன பண்ணுவேன், என்ன கூட அப்படி பிறப்பிச்சுட்டேன், அதுல தான் நான் வாழணும் வளரணும், என்ன பண்றது என்று சொல்லி அந்த இடிந்த தொழிலை செய்து அதன் வாயிலாக படிப்பு நடத்துவது இல்ல. இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு மனிதன் மனிதனாக எடுத்தா. அப்போ நம்ம பாருங்க, பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அதிலிருந்து மெதுவாக கரையேறி 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 மனிதனா வர்றதே கடினமா இருக்கு. இந்த மனிதனா வந்து கரையேறி படித்தாலும் தாய் வயிற்றுல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து மாதம் வரைக்கும் கடினமா இருக்குது. பத்து மாதம் ஆன உடனே பிறந்த உடனே பாலு கழுது இது கழுது சீக்கிச்சு இதாகப்படுது. பதினாறு வயசு வந்த உடனே ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளலாம் போகலாம் வரலாம், அதுக்கு தடையா இருந்ததுன்னா அவன் மேல கோச்சிக்கிறான். சரி, அப்படி பெண்ணில் தவறான முறையில் இருந்தால் ரெண்டு எழுத்தா அதையும் வாங்கிக்கிறான். ரொம்ப வேற நல்ல இருந்தா நாள் என்ன என்ன பண்ணுவீங்க, தீந்து போச்சு சொல்லுவேன். உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கால்ட இருக்கால அப்படின்னு கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க, ரெண்டு சாத்திரான் அதையும் வாங்கிக்க வேண்டியதான். இப்படி இவற்றையெல்லாம் பிழைத்தும் அப்புறம் கல்வி அதன் கடல், வறுமை செல்வம் எல்லாம் தப்பி 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 மேலே தப்பி வரணும். இல்லை இவற்றையெல்லாம் தாண்டியும் என்ன செய்யறாரு, தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவிராததோர் பொருளது கருதலும். இவெல்லாம் தாண்ட பிறகு அவனுக்கே ஒரு ஞானம் வருது. சரி, நம் மனித இல்லையில ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நமக்கு மேலே ஆண்டவங்க தான் செய்ய முடியும் அல்லவா. அப்பதான் வர்றான், என்னது, நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாலும் தெரிஞ்ச தலைவனடா. இது வரைக்கும் என்ன, இவனே நாலும் தெரிஞ்சதா நினைச்சிட்டு இருந்திருக்கான். இப்பதான் அவனுக்கு என்னப்படுதுன்னா, நாம நாலும் தெரியாத மக்கு நமக்கு மேல இருக்கிறதா நாலும் தெரிஞ்ச தலைவனடா அப்படின்னு. இந்த நாலும் தெரிஞ்ச தலைவன்கிறது சாதாரண இன்னைக்கு பாடின ஒரு ஆள் பாடினது. இந்த திருவள்ளுவர் வாலறிவன், வாலறிவன் கற்றதனாலாய பயன்கள் வாழ் அறிவாள்னா மிக தூய்மையான அறிவினை உடையவன் அர்த்தம். இது நாளும் தெரிஞ்சான்னா அவனுக்கு விளங்குறேங்குது. திருக்குறள் வாழ் அறிவன், தொல்காப்பியர் விளங்கிய அறிவன், வினையின் நீங்கி விளங்கிய அறிவன், அவங்க சொன்னாய விளக்கமான அறிவுடையவன். மற்ற நாமெல்லாம் விளக்கமான அறிவுடையவர்கள் அல்ல. ஏன், சொல்ல சொல்லதான் தெரிஞ்சுக்கிறோம், சொன்னதையும் மறந்துடுறோம், சொன்னதையும் ஒன்று இடக்க ஒன்று புரிஞ்சுக்கிறோம். ஈக்கட்டு முக்கட்டுல முக்கட்டு மூணு உண்டா இல்லையா, உங்களுக்கு வேணா எல்லாமே இருக்கலாம், எனக்கெல்லாம் இருக்குது மூணு இருக்குது. சொல்றத மறந்துடுறது, சொல்றத ஒன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுது, அதனால விளங்கிய அறிவன் தொல்காப்பியன், வாலறிவன் எது திருக்குறள்,
அப்படிலாம் சொன்ன வளங்களை தமிழன் இங்கே கீழே இறங்கிவிட்டான். அதனால நாலும் தெரிஞ்ச தலைவனாடா அப்படின்னு சொன்னாக்கா, பாருங்க சார் என்ன தத்துவம், என்ன தத்துவம், கொற்றாரியா கொற்றாரியா, ஏற்கனவே கொட்டி வச்சு விட்டான், வாலறிவன் என்றும் வலிங்கறிவன் என்றும். இப்ப நீங்க அதை எடுத்து வரும் போது உங்களுக்கு கொட்டுறது அவனா தெரியும். இப்படியோ சரையர்னா சரதாம்ப்பா, எங்களுக்கு என்ன வந்து சொல்லுவான். தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி இப்படி வரும்போது இதெல்லாம் எவ்வளவு காலத்தை போல வீணாக்கிட்டப்பா. சரி, ஏழை தொழும்பனியின் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தே, என்ன தப்பு பண்ணிட்டப்பா, வீணானுடைய காலத்துல அதற்கால 50 ஆண்டுக்கு மேல வீண் வேலையில செஞ்சிட்டோம், என்ன பயனும், ஒண்ணுமில்லை சொல்லுவான் என்ற ஒரு உணர்ச்சி வந்து. அப்ப எல்லாம் இது என்னாரு, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறங்குவதோ அதுதான்ப்பா ஞானம். இப்படி ஒரு சித்தம் உண்டாகுவதற்கு இவ்வளவு காலமாகுதான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அப்படி தெய்வ உணர்வுங்கிற ஒரு ஒரு எண்ணம் அந்த ஆன்மாவுக்கு வரும்போது அங்க சில சங்கடம். என்ன சங்கடம்னாரு, முனிவிலாததோர் பொருளது கருதலும், முனிவிலாத வெறுப்பில்லாத எந்த இன்பமாக இருக்கிற துறை எது, தெய்வ சிந்தனை. தெய்வ சிந்தனை, தெய்வ சிந்தனையில எப்போ ரொம்ப அருமையா இருக்கலாம். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்கே, நல்ல வணங்கம்னா உள்ள மகிழ்ச்சியா இருக்குமா. ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்றுதான் சொல்றாரு. ஆகவே எதுல ரொம்ப இன்பம், தலையா இன்பம் இருக்குன்னு சொன்னா தெய்வத்தை வழிபாடு செய்கிற இன்பம் தான் இன்பம். பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ நிலையான இன்பம், தலையாய இன்பம் ஒன்று இருக்குமானால் அது தெய்வத்தை நோருகிற இன்பம் ஒன்றுதான். அதான் முனிவிலாததோர் பொருளது கருதலும். அப்படி வந்த பிறகாவது நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாம இருக்கான்னா அதுக்கு மேல சில தொந்தரவு தான். என்னன்னு சரி, இப்ப தெய்வத்தை வணங்குவது அப்பதான் இந்த ஆன்மா கரையேறும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து, சரி இந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்வோம் என்று சொல்லி மேற்கொள்ள ஆரம்பித்தால், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தவன் சொல்றான் என்ன, நீங்க பிரதோஷ விரதம் இருங்க. இப்ப பிரதோஷம் படாத பாடுபடுது, ஏன்னா அன்னைக்கு நீங்க சாயந்தரம் அந்த 4:30 to 7 வணங்கிட்டா கடன் நீங்கும், கல்யாணம் ஆகும், பிறந்த பிறக்கும், வேலை கிடைக்கும், அது வந்து பர்மனன்ட் ஆயிடும் இல்லவா, இன்னைக்கு குபேரன் ஆயிடலாம், எல்லாம் செய்யலாம், பரவாயில்ல, என்ன வர வரைக்கும் நல்லதுதான். அதனால பிரதோஷம் வருது. இப்ப வந்து எல்லா கோவிலும் சரி வந்துருக்கு, இப்படி சொல்றமா, பாவம் இப்படி போயிட்டு இருப்பான், இன்னொருத்தங்க இருப்பான், நீங்க 1000 பிரதோஷம் போனாலும் கூட இந்த சஷ்டி விரதம் எடுங்க, அதுல பாருங்க, அது ஒண்ணு சொல்லிட்டு போவோம். இவனுக்கு என்ன தெரியும் பண்ணுதுன்னா, ஓஹோ அப்போ சஷ்டி எடுக்கலாம். இன்னொருத்தர் சங்கடகர சதுர்த்தி, ரொம்ப முக்கியங்க, எல்லா சங்கடமும் நீங்க எடுங்க, எல்லாம் சங்கரகர சொல்றாங்களே சோமவார விரதங்க, திருவிழியார பணத்துல சோமவார விரதம் தானு சொல்லு, பொக்கநாதருக்கு தீயக்கிழமை விரதம் இருந்தது அவ்வளவு நல்லதுங்க. என்ன பண்ற, திக்கு தெரியாத காட்சி, இது பிரதோஷ விரதம் இருக்கிறதா, சோமவார விரதம் இருக்கிறதா, சஷ்டி விரதம் இருக்கிறதா, அப்புறம் சங்கரகர சதுர்த்தி, இது நமக்குள்ள இதை தாண்டி சரிங்களா. நான் தடுத்த கடையா, நீங்க ஒரு 5 வாரம் 60 பேர் போட்டு வாங்க. இன்னொருத்தர் நான் எடுத்த கடையா, திருப்பதிக்கு ஒரு 3 தரம் போட்டு வாங்க. இவன் பாவம் தெய்வ சிந்தனைன்னு ஒண்ணு வந்த உடனே பார்த்தா இது ஒரு பெரிய தலை சுத்தலா இருக்கு. அதனால இப்படி ஒரு தலை சுத்தல் வேற இருக்கு. அதனால நீங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நீ 5 பார்க்க வேணாம், எங்க அண்ணாமலையார பாருங்க போதும். இன்னொருத்தர் அந்த பக்கத்துல இருந்து சித்தூர்ல இருந்து வந்தவர், 100,000 இருந்தாலும் காலத்தி கண்ணப்பர் வழிபட்டதெல்லாம் அதை பாருங்க. இன்னொருத்தர் திருவாலங்காடு, நம்ம அம்மா வந்த பாடின முதல் இடம், திருமுறை தலைச்சேடம் அந்த இடம் தான், அங்க நீங்க பாக்கணும் திருவாலங்காட்டை அப்படின்னு சொல்லுது. நீ என்ன பண்ண, திருவாலங்காடு போறதா அல்லது காலத்தி போறதா, அண்ணாமலை கிட்ட வர்றதா, சிதம்பரம் ஆகாச ஸ்தலம் செல்வில்ல. ஆமா, செல்வம் என்பதோ செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். இன்னொருத்தர் திருவானைக்கா பக்கம், இது அப்பு தலம் திருவானைக்காவல், ஆணைக்காவல் அன்னலை அபயமாக வாழ்வர், ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏது நியாயம் இல்லையே, ஒரு துன்பம் வராது திருவானைக்காவல் வழங்கினாங்க. இன்னொரு ஆள் பக்கத்தால் திருமணித்தவர், திருவானைக்காவல் இந்த சம்பந்தி
ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை வந்து பாருங்களேன், அடாடா 12 பேரும் பாண்டா திருவரங்கம் பாருங்க என்ன அப்படி அந்த பெருமான் படுத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம். இப்படி வேணா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி ஆன பிறகு எவ்வளவு பார்த்தீங்களா மூளையே குழம்புது. இவ்வளவு என்ன பண்ண எத்தனை பேருக்கு என்ன பண்றது பாவம் அவனுக்கு ஒன்னும் தெரியாம போகுது. சித்தம் உண்டாகி முனிவீராதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. 6 கோடி மாயா சக்திகள் கோடான கோடி அதாவது மாய வயப்பட்டது அது மாயின்னா அதாவது ஏதோ ஒரு இதுல ஆப்பட்டது அதுல போயிடும் அது அந்த இதுலயே போயிடும் அப்புறம் தான் பிடிச்சதுதான் நிலையா இருக்கும்னு சொல்லும். இப்படியாக இருக்கிற எத்தனையோ அந்த மந்திரம் தான் சிறப்புமா இல்ல இல்ல திருமுறை தான் சிறப்புமா இல்ல நீங்க போயிட்டு வாங்க சார் 4 பிரகாரம் வாங்க சார் சரியா போடுமா கிரி பிரதட்சணம் வந்துட்டா வேற எதுவுமே வேண்டியதில்லை போங்கன்னா அப்படின்ட்டா அப்படி ஒருத்தர். இப்படியாக போக வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இப்படி பல்வேறுடைய சிந்தனைகளையும் பல்வேறும் சொல்லுகிறார்கள். சொல்லும் போது நமக்கு ஒன்னும் தெரியாமல் போகுதான். அப்போ ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் வேறினர். இந்த ஆளு ஒண்ணும் இதெல்லாம் வந்து வணங்குறதுல ஒவ்வொரு சொல்லிச்சு அங்க என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை 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 இல்லவே இல்லை துணிய போட்டு தாண்டுது எங்க வெளியில தாண்டுது உள்ளால மனைவி விட்டு அர்ச்சனை பண்ணி போட்டு வச்சிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை ஐயா நீங்க இல்லேன்னு சொல்றதை பத்தி நான் கவலைப்படல. இதுதான் திராவிட பாரம்பரியம்னு சொன்னீங்கன்னா தூக்கிக்கிறோம். ஆமா அது மட்டும் தப்பு அது தப்பு. ஏன் அது போல இன்றைக்கு இருக்கிற இலக்கிய பரப்புல தொல்காப்பியம் திருக்குறள் சங்க இலக்கியம் பின்வந்த 5 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அதற்கு பின்வந்த ராமாயணம் பாரதம் திருமுறைகள் ஆழ்வார் பிரபந்தங்கள் தாயுமானார் வள்ளலார் வரைக்கும் இது திராவிட பாரம்பரியம். இதுல யாராவது இல்லைன்னு சொன்னாங்க யாராவது இல்லையா திமு எண்ணாயிரத்துல பாடின நூல் அது தொல்காப்பியம். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீ செல்வமொடு வழிபடு சிறந்து பொலினின் என்னும் புறநிலை வாழ்த்து. எப்பா நீ வழிபடுகிற தெய்வம் உனக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து நீரூழி வாழ்கப்பா என்று வாழ்த்துவது புறநிலை வாழ்த்துன்னு பாடுகிறார் தொல்காப்பியத்துல. இது திராவிட பாரம்பரியமா அல்ல இது வந்து சைனா பாரம்பரியமா? முருகா முருகா ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் வேறினர். இது அப்ப இருந்து இருக்குது அப்படி அப்ப போறது அல்லவா? இது புதிதும் அல்ல நமக்கு, இது புதிய சந்திப்பு அல்ல, இது பழைய சந்திப்பே. தோப்பா அல்லவா என்று சொல்றோம். சுற்றம் என்னும் அதுக்கு மேல பாவம் சுற்றம் என்னும் சொல்வது குடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் போச்சு. இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தை அனுபவிக்கிறோம். பணிவாசம் இருக்கின்ற அனுபவம் இல்லை, மனையாள் இல்லை, மக்களும் இல்லை. வைத்த நீதி பெண்டிரு மக்கள் குலம் கல்வி எனும் பித்த உலகு என்று தூக்கி அடிக்கிட்டு போனவர் நாம தான் அதை கட்டிட்டு இருக்கிறாள். இந்த வயது முதிர 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 தான் இந்த இந்த வரியினுடைய விளக்கம் விளம்பும். சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் உங்ககிட்ட கையில சில்லை இல்லைங்கும் போது அது எட்டப்படும். கையில கொஞ்சம் சில்லை இருக்குன்னு சொன்னோடனே எங்க தாத்தாவோட பிறந்தவங்க இல்ல வேற யாரு மூணு தலைமுறை சொந்தம் வந்துடும். ஏன் சில்லை உங்களுக்கு ஏறுது அதனால. இதுக்கு முன்ன அவருக்கு எங்க சம்பந்தம் இல்லை நான் பாரு நல்ல கதை அவர் அவனே வறுமைப்பட்டுட்டான்னு வச்சுக்க அந்த பக்கம் திரும்ப மாட்டான். அதனால பேரப்பிள்ளைகளோ கொள்ளு பேரன் எள்ளு பேரனோ இருந்தேன்னா தாத்தா கிட்ட ஏய் சில்லை இருக்குன்னு ஒண்ணு சரி என்ன தாத்தா சரிவா தாத்தா அது கேப்பான். தாத்தா வெறும் அண்ணன் காவடியா இருந்தாலும் சரி ஏன் அதெல்லாம் கிடையாது வயசு எவ்வளவு போக மாட்டேங்குது யாராரோ போகுது இது போக மாட்டேங்குது அப்படின்ட்டு போடுவான். அதான் பேரன் அதான் பேச்சு அதான் இது சிவ சிவ சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் ஒவ்வொன்றும் பற்று. அதனால பாவம் இந்த பெரும்பாலும் ஓய்வு பெற்றவன் தான் கஷ்டப்படுறான். நாங்கெல்லாம் இல்லையா ஏதோ தப்பி பழிச்சிட்டோம் ஒண்ணு கஷ்டம் இல்ல சரி ஓய்வு வந்துட்டதுல பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். சுற்றங்கள் படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை. ஆனா திருவள்ளுவர் சுத்தம் தளால் என்று சொன்னார். சுத்தம் ஐயா என்ன இங்க போய் விருப்பத்து திருவாசகத்துல பிடிச்சு சொல்றாரு, சுத்தம் என்னும் சொல்வது கூடாங்கள் பற்றி அழைத்து பதினஞ்சு அனுப்பிதான் செய்யறாங்க. இந்த மாதிரி சுத்தத்தை எங்க திருவள்ளுவர் சொல்லல. விருப்பரா சுற்றம் எயின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். உனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குதோ அது போல அவருக்கும் உண்மையில விருப்பம் இருக்கு பாருங்க, அது சுற்றம். சில்லு இருக்க வரைக்கும் சுற்றம், சில்லு இல்லாத வரைக்கும் சுற்றம், அதெல்லாம் சுற்றம்னு பேர தேய்கள் அர்த்தம். விருப்ப அறா சுற்றம் எயின். திருவள்ளுவர் முதல் ஞானி, இந்த நாட்டினுடைய முதல் ஞானி திருவள்ளுவர். அதனால நமக்கு இருக்கிற விருப்பம் அந்த குழந்தைக்கு இருக்கும். நம்ம பேரன் நல்லா படிக்கட்டும், நல்லா உறுப்பினா 4 மணிக்கு அடிப்படுறேன் படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன இருக்கணும், நம்ம தாத்தா 4 மணி தான் அடிப்பட்டுவாங்களே, அவங்க பிறந்த பிச்சை இந்த படிப்பு எம்எஸ்சி, இந்த படிச்சது பிஎஸ்சி, அவங்க படிச்சது அப்படி இருக்கணும். விருப்பு அறா சுற்றம் எயின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். ஒன்னே முக்காவரிய வைத்து எனவே இந்த சுற்றவென்னும் சொல்வது கூடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டினர். வேதத்துல கர்மகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்கான். கர்மகாண்டம்னா செயல்பட வேண்டிய முறைகள்லாம். அதுல விரதத்தை பத்தியே சொல்லிருக்கு நிறைய. இந்த விரதம் இருக்குன்னு சொன்ன பாருங்க, இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம், இந்த விரதம், இந்த விரதம் எல்லாம் இருக்கணும். அது என்ன, அப்ப விரதம் மட்டும் ஊனினை உருக்கினா மட்டும் போதாது, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை தொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமீ. நீங்க விரதத்தினால வெறும் ஊனை ஒடுக்கினா மட்டும் போதாது, ஆனா உள்ளொளியும் பெருகணுமே, அதற்கு வேண்டியது செய்யணுமே. விரதமாகவே சாத்திரம் கட்டினர் அதுக்கு. அதனால அது ஏன் அப்படின்னா விரதம் வேணாங்கல்ல, விரதம் வந்து உடம்புடைய அந்த எந்த எல்லை இருக்குமோ அந்த வரைக்கும் வச்சா போதும். சரதமாகவே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டினர். சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர். சாத்திரம் காட்டினர் அல்லவா, சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அவரவர்களும் தான் 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 பெருசுங்கிறதுக்கு அது உங்களுக்கு அவங்க தான் எழுதிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் எழுதிட்டாங்க, அப்படி எழுதிருக்காங்க. சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர். அவரவர்களும் சமயவாதிகள்லாம் ஏமாந்தான் உயர்ந்தது, ஏமாந்தான் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்தது நூல், மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாருதம் சுடித்தடித்தாத்து உலோகாயதனும் ஒன்றிரல் பாம்பின் தலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் தப்பாவேதாம் பிடித்தது சரியா தடலது கண்டமெழுகது போல தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகினல் இடையரா அன்பில். இதெல்லாம் என்ன, இந்த மாயாவாதம்னு பேர். மாயாவாதம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, இப்ப நாமெல்லாம் யார், எல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றணும். பிரம்மம் பிரம்மங்கிறது எல்லா அகண்டாகாரமா இருக்கிற பெரிய பரிபூர்ணமாக இருக்கிற மிகப்பெரிய பொருளா இருக்கிற இறைவன் தான் பிரம்மம். அதிலிருந்து தான் இந்த ஆன்மா எல்லாம் தோன்றியது. ஏன் சாமி தோன்றணும், அது அது மாயை மாயை. சரி, தோன்றினது பிரம்மத்திலிருந்து தோன்றுச்சுன்னா இது ஏன் சஞ்சியில் நிக்கணும், ஏன் இது பல்வேறு வேற்றுமைக்கு இலக்காகணும், சிலது படிக்குது சிலது படிக்கல, சிலது பணக்காரா இருக்குது ஏழையா இருக்குது ஆணா பிறகுது பெண்ணா பிறகுது இல்லைங்களா, சிலது நல்லா குளிர்ந்த நாட்டுல இப்ப செல்வந்தர் வீட்டுல பிறகு, சிலது ஏழை வீட்டுல பிறகுது, இது ஏன் இவ்வளவு வேற்றுமை சாமி, எல்லாம் பிரம்மத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே, அது மாயாவாதம். மாயாவாதம் அது நடுப்புற குறைஞ்ச காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த அந்த அதுதான் மிகச்சிறப்புன்னு சொல்லி எல்லாம் பின்ன கடைசியில் என்ன ஆச்சுனா எல்லாம் பிரம்மத்திலேயே உடங்கிடும். பிரம்மத்திலேருந்து தோன்றும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அங்கங்க அந்த மாயினால் அப்படிலாம் இருக்கும், பிறகு பிரம்மத்திலேயே ஒளிஞ்சிடும் என்று சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாதம். சித்தாந்தம் அப்படி இல்ல. கடவுள் என்று அன்றே நீயும், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. ஆண்டவனும் கிபிக்கியமும் இல்லாதவன், ஆன்மாவும் கிபிக்கியமும் இல்லாதது. பின்ன நம்ம டேட்டா பர்த் கொடுக்கிறோம், இந்த உடம்புக்கு டேட்டா பர்த், ஆன்மாவுக்கு இல்ல.